வணக்கம் நேர்களே, இது தென்றல் வந்து உங்களை தீண்டும் நேரம். வாரம் தோறும் ஞாயிறுகளில் நியூசிலாந்து தமிழ்ச்சங்கத்தின் வானொலியான தமிழ் தென்றல் இப்போது உங்களை தீண்டுகிறது. எல்லோரும் வணங்கும் இறைவனை வேண்டி இந்த நாள் உங்கள் பொன்னான நாளாக மாறட்டும் என்று வாழ்த்தி நிகழ்ச்சியை தொடங்குவோம். இன்றைய சிந்தனைக்காக, தன்னை நல்லவராக காட்டிக்கொள்ள அடுத்தவரை கெட்டவராக சித்தரிக்கும் இவரும் நீண்ட நாள் நல்லவர் வீடத்தில் சுற்ற முடியாது. இன்றைய பொன்மொழிகள் வழங்குபவர் திருமதி புஷ்பராணி நடராஜா அவர்கள்.
தமிழ் தென்றல் நேயர்களுக்கு வணக்கம். நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க விரும்பினால் உங்கள் எண்ணங்கள் மீது ஆளுமை செலுத்துகின்ற, உங்கள் ஆற்றலை விடுவிக்கின்ற, உங்கள் நம்பிக்கைகளுக்கு உத்வேகமூட்டுகின்ற ஓர் இலக்கை நிர்ணயித்துக் கொள்ளுங்கள். வாழ்க்கை சலிப்பூட்டுவதாக உங்களுக்கு தோன்றினால், விஷயங்களை செய்வதற்கான கொழுந்து விட்டறியும் ஒரு ஆசையுடன் ஒவ்வொரு நாள் காலையிலும் உங்களால் கண் விழிக்க முடியவில்லை என்றால் உங்களிடம் போதுமான இலக்குகள் இல்லை என்று அர்த்தம். நன்றி, வணக்கம்.
மயிலக்காலம் மருத கால மணி கயிற்றுல சோடி சீர் வெளுத்த கால செவத்த கால
நியூசிலாந்து தமிழ்ச்சங்கத்தின் செய்திகள். நியூசிலாந்து தமிழ்ச்சங்கத்தின் இறுதியாண்டு பொதுக்கூட்டம் எதிர்வரும் 5ஆம் தேதி மே மாதம் ஃபிக்லிங்கன் சென்டரில் நடைபெற இருக்கின்றது. இந்த நிகழ்வின் போது தையல் பயிற்சி வகுப்பு மற்றும் கணனி பயிற்சி வகுப்பு, ஐசிங் பயிற்சி வகுப்புகளுக்கான சான்றிதழ்கள் வழங்கப்பட உள்ளன. நடைபெறுகின்ற இறுதியாண்டு பொதுக்கூட்டத்தில் புதிய நிர்வாகக் குழுவின் தெரிவு நடைபெறும். தற்போது இந்த நிர்வாக குழுவின் தெரிவிக்காக வேட்பு மனு தாக்கல் செய்யும் பொருட்டு நியூசிலாந்து தமிழ்ச்சங்க உறுப்பினர்களுக்கு அதற்குரிய விண்ணப்ப படிவங்கள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. அதனை நியூசிலாந்து தமிழ்ச்சங்கத்தின் பதவிகளில் இணைய விரும்புவோர் சரியான முறையில் பூர்த்தி செய்து உரிய காலத்திற்கு முன்பாக குறிப்பிடப்பட்ட விலாசத்திற்கு அல்லது நேரடியாக தமிழ்ச்சங்க நிர்வாக உறுப்பினர்களிடமோ தபால் மூலமோ சமர்ப்பிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றனர் நியூசிலாந்து தமிழ்ச்சங்க நிர்வாக குழுவினர். பொதுக்கூட்டம் எதிர்வரும் 5ஆம் தேதி மே மாதம் ஃபிக்லிங்கன் சென்டரில் நடைபெறும். அத்துடன் இராப்போசன விருந்தும் வழங்கப்படும். நன்றி. இலக்கிய சாரம் வழங்குபவர் வைத்திய கலாநிதி ராசநாதன் அவர்கள்.
வணக்கம் நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை அவர்கள் எழுதிய ஒரு அருமையான கவிதையை உங்களுக்கு அளிக்கின்றோம். பாடுபடுவோருக்கே இந்த பாரிடம் சொந்தமையா, காடு திருத்தி நல்ல நாடு காண்பது அவரால் அல்லவோ, மந்திரம் ஓதுவதால் எங்கும் பயல் விளைவதுண்டோ, தந்திர பேச்சாலே அரிசி சாதமாயிடுமோ, கட்டும் ஆடையாக பருத்தி காய்த்து அழிப்பதுண்டோ, சட்டி பானையெல்லாம் மண்ணில் தாமே எழுவதுண்டோ, உழுது பயிர் செய்வோன் வயிற்றுக்கு உணவு பற்றாமல் அழுது அவது நிலம் நிற்பது அறியரோ ஐயா, ஆடை நெய்திடுவோன் போர்க்கும் ஆடை இல்லாமல் வாடை கொண்டு நிதம் கிடந்து வருந்தலாமோ ஐயா, வீடு கட்டும் ஒரு கொத்தன் விடுதி இல்லாமல் ஆடு மாடுகள் போல் உலகில் அலையலாமோ ஐயா, கோடி கோடியாக நீங்கள் குவித்திடும் லாபம் வாடும் எம்மக்கள் உண்ணா வயிற்றுச் சோறு அல்லவா, மனம் தெரியாமல் காலை மாலை எப்பொழுதும் குனிந்து வேலை செய்வோர் கும்பி கொதிக்கலாமோ, கும்பி கொதித்தவே உடல் கூணி குறுகிறென்று நம்பு வெங்களையே நீவிர் நலிய வைக்கலாமோ, வாழ வேண்டுமெனில் தொழில்கள் வளர வேண்டுமையா, ஏழை என்றொருவன் உலகில் இருக்கலாகாதையா. இந்த கவிதையில் கவிஞர் சாதாரண தொழிலாளிகள் படும் பாட்டை எடுத்து காட்டுகின்றார். அதுவும் அவர்கள் இல்லாமல் நாங்கள் எல்லோரும் வாழ முடியாது என்ற உண்மையை எடுத்து கூறுகின்றார். அப்படியிருந்தும் அவர்கள் ஒரு விதமான சலுகைகள் இல்லாமல் வாழ்கிறதை எடுத்து காட்டுகின்றார்கள். உதாரணமாக ஆடை நெதிர்வோருக்கு ஆடை இல்லாமல் இருக்கின்றது, வீடு கட்டுபவர்களுக்கு வீடு இல்லாமல் இருக்கின்றது, விவசாயிகளுக்கு வயிற்றுக்கு உணவு பற்றாமல் இருக்கின்றது. இப்படியெல்லாம் அழகாக சொல்கின்றார் கவிஞர் அல்லவா. அடுத்ததாக இந்திய பெண்களின் பரிதாபகார நிலையை பற்றி சுத்தானந்த பாரதி பாடிய ஒரு பாட்டை கேளுங்கள். சுத்தானந்த பாரதியார் பின்வருமாறு பாடுகின்றார். படிப்பு நமக்கு வேண்டாமோ, பாமராய் பொங்கும் அடுப்பம் கரை புகைக்கே ஆளாய் மடிவோமோ, காதலின்றி உள்ள கல்வின்றி ஈடின்றி சாதத்தை பார்த்தமக்கு தாலி விலங்கு விட்டுடுவீர், ஆணுக்கொரு நீதி பெண்ணுக்கொரு விதியோ. ஆமாம், இந்தியாவில் இன்னும் பெண்களின் நிலை மிகவும் மோசமாகத்தான் இருக்கின்றது. அதிகமானோர் படிப்பதில்லை, அவர்களுடைய வாழ்க்கை சமையலிலும் உடுப்பு துவைப்பதிலும் கணவனை பார்ப்பதிலும் பிள்ளைகளை பார்ப்பதிலுமே கடந்து விடுகின்றது. இப்படி ஆணுக்கொரு நீதி பெண்ணுக்கொரு நீதி என்று கவிஞர் உருக்கமாக பாடுகின்றார். மேலும் சொல்கின்றார், மண்ணாய்ப்போக மண்ணாய்ப்போக, மனம் பொருந்தா மனம் மனம் மண்ணாய்ப்போக, மண்ணாய்ப்போக மண்ணாய்ப்போக, மனம் பொருந்தா மனம் மண்ணாய்ப்போக. பேசி திருமணம் செய்யாமல் மனங்களின் ஒற்றுமையோடு திருமணம் செய்வதுதான் சிறந்தது என்று கவிஞர் கூறுகின்றார். இதுவரை நீங்கள் கேட்டது சில அருமையான தமிழ் கவிதைகளை. நன்றி, வணக்கம் நேயர்களே.
நியூசிலாந்து தமிழ்ச்சங்கத்தின் செய்திகள். நியூசிலாந்து தமிழ்ச்சங்கத்தின் இறுதியாண்டு பொதுக்கூட்டம் எதிர்வரும் 5ஆம் தேதி மே மாதம் ஃபிக்லிங்கன் சென்டரில் நடைபெற இருக்கின்றது. இந்த நிகழ்வின் போது தையல் பயிற்சி வகுப்பு மற்றும் கணனி பயிற்சி வகுப்பு, ஐசிங் பயிற்சி வகுப்புகளுக்கான சான்றிதழ்கள் வழங்கப்பட உள்ளன. நடைபெறுகின்ற இறுதியாண்டு பொதுக்கூட்டத்தில் புதிய நிர்வாகக் குழுவின் தெரிவு நடைபெறும். தற்போது இந்த நிர்வாகக் குழுவின் தெரிவிற்காக வேட்பு மனு தாக்கல் செய்யும் பொருட்டு நியூசிலாந்து தமிழ்ச்சங்க உறுப்பினர்களுக்கு அதற்குரிய விண்ணப்ப படிவங்கள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. அதனை நியூசிலாந்து தமிழ்ச்சங்கத்தின் பதவிகளில் இணைய விரும்புவோர் சரியான முறையில் பூர்த்தி செய்து உரிய காலத்திற்கு முன்பாக குறிப்பிடப்பட்ட விலாசத்திற்கு அல்லது நேரடியாக தமிழ்ச்சங்க நிர்வாக உறுப்பினர்களிடமோ தபால் மூலமோ சமர்ப்பிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றனர் நியூசிலாந்து தமிழ்ச்சங்க நிர்வாக குழுவினர். பொதுக்கூட்டம் எதிர்வரும் 5ஆம் தேதி மே மாதம் ஃபிக்லிங்கன் சென்டரில் நடைபெறும். அத்துடன் இராப்போசன விருந்தும் வழங்கப்படும். நன்றி. நம்மிடையே வாழும் கலாநிதி மூனா நானா சிவச்செல்வன் அவர்களின் கவிதை பூங்கா என்ற கவிதை தொகுப்பிலிருந்து ஒரு கவிதை. தாயின் உறவு தாரம் வரும் வரை, தந்தையின் உறவு கல்வி பெறும் வரை, சேயின் உறவு தாய் உயிர் போம்பரை, பனேனின் உறவு தள்ளாடும் வரை, காமுகன் உறவு இச்சை பெறும் வரை, காதலன் உறவு கல்யாணம் வரை, மனைவியின் உறவு இன்பம் பெறும் வரை, கணவனின் உறவு குலவியை பெறும் வரை, கல்வியின் உறவு பட்டம் பெறும் வரை, நண்பரின் உறவு செல்வம் வரும் வரை, குடித்தவன் உறவு மயக்கம் தெளிவரை, பணத்துடன் உறவு பாடை செல்லும் வரை. வாழ்க்கையின் உறவுகள் விசித்திரமானவை, விதவித நிலைகளில் மனிதனின் தேவைகள். பைத்திய உலகினில் சுயநலம் ஒன்றுதான் இயக்கிடும் மந்திரம், இதயத்தின் உறவுதான்.
ஒரு காரியத்தை செய்யற போது நான் கேட்டேன், பள்ளிகள்ல கல்லூரிகள்ல பேசும்போது கேட்பேன், ஒரு காரியத்தை செய்யறதுக்கு ஒரு மனிதனுக்கு என்ன வேணும், கூடுதலான திறமை இருக்கிறவங்க மேல வராங்களா, அல்லது கூடுதலான அறிவு இருக்கிறவங்க மேல வராங்களா, எதனால் எது உள்ளவர்கள் மேலே வருகிறார்கள் அப்படின்னு ஒரு பெரிய ஆராய்ச்சி. அதை நான் கேள்வியா கேட்கிறேன். என்ன கணக்கு சொல்றாங்க, ஒரு எறும்பு தன்னை விட 8 மடங்கு வெயிட் அதிகமான ஒரு இனிப்பை தள்ளுமா, 8 மடங்கு வெயிட் கூட இருக்கிறது. சில ரவுடி எறும்பு இருக்கு 12 மடங்கு தன்னை விட பலம் கூடுன விஷயத்தை தள்ளிக்கொண்டு போகும். அதை தள்ளிக்கொண்டு போவதற்கு என்ன காரணம்னா, பலம் காரணம் அல்ல, அந்த இனிப்பு மேல அதுக்கு அவ்வளவு ஆர்வம், அவ்வளவு இன்ட்ரெஸ்ட். அது மாதிரி இந்த உலகத்துல யார் யார் ஜெயிச்சாங்களோ, ஜெயித்தவர்கள் கூடுதல் திறமையினால் ஜெயித்தார்கள் என்பது உண்மை அல்ல, கூடுதல் ஆர்வம் அதன் மீது உள்ளவர்கள் தான் வாழ்க்கையில் ஜெயிக்கிறார்கள். என் வாழ்வை பொறுத்தளவில் என்னை பாராட்டுகிறவர்களை விட என்னை திட்டுகிறவர்கள் தான் என்னை வளர்க்கிறார்கள் என்பது உண்மை. அதனால்தான் மாமியார் மருமகளை வளர்க்கணும் தான் திட்டாளே ஒழிய வேற என்ன கெட்ட எண்ணத்திலேயா மாமியார் திட்ட போற. வாழ்க்கையில குறை சொல்றவங்க, நம்மளை விமர்சிக்கிறவங்க, அதெல்லாம் பார்த்து சந்தோஷப்படணும். ஏன், நம்ம இன்னும் கொஞ்சம் மேல போலாம், இன்னும் கொஞ்சம் மேல போலாம். என்னுடைய வாழ்ந்து பார்க்கலாம் வான்னு ஒரு புத்தகம் வந்திருக்கு, அதுல எழுதியிருக்க, இன்னும் கொஞ்சம் முன்னேறு, இன்னும் கொஞ்சம் முன்னேறு. அதாவது அந்த திருப்தியை வரக்கூடாது, கொஞ்சம் பண்ணலாமா, இன்னும் ஏதாவது சாதிக்கலாமா, இன்னும் ஏதாவது சாதிக்கலாமா, வளர்றதுக்கு என்ன பண்ணலாம் யோசிச்சுக்கிட்டே இருக்கணும். உன்னால் படுக்கத்தான் முடியும் என்றால் எழுந்து உட்கார், உன்னால் உட்கார முடியும் என்றால் நட, உன்னால் நடக்க முடியும் என்றால் ஓடு, உன்னால் ஓட முடியும் என்றால் குதி. என்ன முடியுமோ அதோட நிறுத்திராத, எது முடியாதோ அதை நோக்கி முயற்சியை செய்து கொண்டிருக்கிறவன் தான் முன்னேற முடியும் என்பது இந்த இயற்கையின் மிகப்பெரிய சூத்திரம். இந்த முடிந்ததை முடிப்பவர்கள், முடியாததை முடிப்பவர்கள், இவங்க ரெண்டு பேர்ல நாம யாருன்னு கண்டுபிடிக்கணும். ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்க. நான் மாசம் மாசம் முடி வெட்டிக்கிறதுக்காக சிகை அலங்கார நிலையத்துக்கு போறேன். அங்க என்னுடைய தோழர், தொழிலாளர் தோழர் என்ன பண்றாரு, போன உடனே என்ன பண்ணுவாரு, ஒரு ஒரு துண்டு எடுத்து மேல போத்துவாரு. அப்ப நான் தூங்க ஆரம்பிச்சிருவேன். அப்படியே கண்ணை மூடி தூங்கினா ஒரு அரை மணி நேரம் கழிச்சு என்னை எழுப்புவாரு, எனக்கே என்ன அடையாளம் தெரியாதபடி மாத்திடுவாரு. நான் ஒண்ணு சொல்ல மாட்டேன். நான் போன உடனே அவர் எல்லாம் எனக்கு செய்ய வேண்டிய பணிகளை எல்லாம் செய்யறாரு. நான் ஏதாவது கஷ்டப்பட்டேன் முடி வெட்டிக்கிறதுக்கு, ஒண்ணுமே கஷ்டப்படல, பேசாம உட்கார்ந்துருந்தேன். என் புத்தகத்தில் எழுதியிருந்தேன், முடிந்ததை முடிப்பவர்கள், முடிந்ததை முடிப்பவர்கள் முடி வெட்டி கொள்ளுகிறார்கள், முடியாததை முடிப்பவர்கள் தான் முடி சூடி கொள்ளுகிறார்கள். நீ முடி சூடி கொள்ள பிறந்தவனா, முடி வெட்டி கொள்ள பிறந்தவனா? யாரு முடியாததை முடிக்கிறானோ அவன் தான் முடி சூடுகிறவன். இந்த உலகத்துல வாழ்க்கையில எந்த பிரச்சனை வரும்போதும் அதை எப்படி சாதகமா பயன்படுத்திக்கணும்னு கத்துக்கணும். சுவாமி சின்மயானந்தான ஒரு பெரியவர் இருந்தாரு, இதுவும் நடந்த சம்பவம். சுவாமி சின்மயானந்தா பாம்பேலேருந்து புறப்பட்டு டெல்லிக்கு போறாரு. அங்க ஃபாக் ஃபார்ம் ஆகி அந்த ஏர்போர்ட்ல அந்த பிளைட் இறங்க முடியல பாம்பேலேருந்து டெல்லியில. டெல்லியில பொதுவாகவே எவனையுமே லேண்ட் ஆக விடமாட்டான். டெல்லி அப்பேற்பட்ட ஊர், எவனாவது லேண்ட் ஆயிட்டா நமக்கு கெடுதல்னு நினைக்கக்கூடிய ஆள் நிறைய பேர் இருக்கிற ஊர். அந்த டெல்லியில அந்த பிளைட் லேண்ட் ஆகல பாருங்க, டெல்லி ஏர்போர்ட்ல இருந்து திருப்பிட்டான், மறுபடியும் பாம்பே வந்துருச்சு. ஆனா பாம்பேல லேண்ட் ஆன உடனே சிக்னல் கிளியர் பண்ணிட்டான், வரலாண்டா டெல்லிக்கு, மறுபடியும் டெல்லிக்கு புறப்பட்டு போச்சு. அவன் எவ்வளவு கடுப்புல இருப்பான், பாம்பேல இருந்து டெல்லிக்கு போய், டெல்லியில இருந்து பாம்பேக்கு வந்து, பாம்பேல இருந்து மறுபடியும் டெல்லிக்கு போய், அவன் எரிச்சல்ல இருப்பான். சின்மயானந்தா பெட்டி எப்படி எடுக்க போறாரு, அப்ப ஒருத்த கேட்டான், இன்னைக்கு உங்களுக்கு மனசு எப்படி இருக்கு அப்படின்னா, இவ்வளவு கம்மியான காசுல இவ்வளவு அதிகமான டிஸ்டன்ஸ் நான் பறந்ததா வரலாறு இல்ல. இன்னைக்கு கடவுள் எனக்கு ஒரு பெரிய யோகம் கொடுத்திருக்காரு, இவ்வளவு தூரம் பிளைட்ல இத்தனோடு காசுக்கு நான் நிறைய பறந்துட்டேன். சார், என்ன நடந்தாலும் லைஃப்ல எது நடக்கிறதோ அதை பாசிட்டிவா எடுத்துக்கொள்வதுதான் நம்மள ஆரோக்கியமாவும் சந்தோஷமாவும் வைத்திருக்கக்கூடிய ரகசியம். வாழ்க்கையில உழைப்பது, முயற்சி செய்வது, முயற்சியின் மூலமா அடைய முடியாத வெற்றிகளே இந்த உலகத்துல இல்லை. சுவாமி விவேகானந்தர் கன்னியாகுமரிக்கு போறாரு. அவர் கன்னியாகுமரிக்கு போன போது இட் வாஸ் நாட் பாப்புலர், புகழ்பெற்ற துறவி அல்ல. அப்போ அவர் கன்னியாகுமரியில கடற்கரையில உலாட்டிட்டு இருக்கிறாரு. இப்படி ஒரு 300 அடி கடலுக்கு அந்த ஒரு மொட்டை பாறை இருக்கு. அந்த மொட்டை பாறையில போய் மெடிடேட் பண்ணணும்னு அவருக்கு தோணுச்சு. எப்பவுமே இது மாதிரி பெக்யூலியரா தோன்றவங்க தான் மேல வருவாங்க. நார்மலா எல்லாருக்கும் என்ன தோணுதோ அதையே தோன்றவங்க சாதாரணமா போயிடுவாங்க. இப்படி ஏதாவது அசாதாரணமா தோணுது பாருங்க, அவங்கதான் அசாதாரணமான தலைவர்களாக வாழ்க்கையில மேல வருவாங்க. அவருக்கு இப்படி தோணுது, அந்த மலையில போய் மெடிடேட் பண்ணணும் அப்படின்னு தோணுது. அது ஒரு மொட்டை பாறை. அது எதனால அந்த எண்ணம் அவருக்கு வந்ததுன்னு எனக்கு தெரியல. எதனாலயும் அந்த எண்ணம் வந்தது. ஒருவேளை இப்படி கூட இருக்கலாம் காரணம். நான் ஒரு கவிதை படிச்சேன், இந்த கதைக்கு திரும்ப வரேன். நான் கவிதை படிச்சேன், மலை சொன்னது. ரொம்ப அழகான கவிதை பாருங்க. மலை சொன்னது அலையை பார்த்து, நான் பலமானவன் என்னை நெருங்காது. மலை சொன்னது அலையை பார்த்து, நான் பலமானவன் என்னை நெருங்காது. அலை சொன்னது நான் பலவீனமானவன் விடமாட்டேன், நான் பலவீனமானவன் விடமாட்டேன். 1000 ஆண்டு போன பிறகு மலை இல்லை, அலை மட்டும் இருக்கிறது. முடிச்சிட்டு அந்த கவிஞன் முடிச்சா, ஜெயிப்பதற்கு தேவை பலம் அல்ல முயற்சி, ஜெயிப்பதற்கு தேவை பலம் அல்ல முயற்சி. ஏன்னா அலை முயன்றுகிட்டே இருக்கு, மலைய ஒரு நாள் தின்னுடுது. என்ன நினைச்சாரோ தெரியல விவேகானந்தர். அந்த மொட்டைப்பாறையை பார்த்தாரு, அலை அடிச்சுக்கிட்டே இருந்தது. அங்க போய் தவம் பண்ணணும்னு தோண உடனே அங்க மீன் பிடிக்கிற தோழர்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார். சகோதரர்களை பார்த்து, என்ன கொண்டு போய் அந்த மொட்டைப்பாறையில விட முடியுமா? நான் அங்க உட்கார்ந்து மெடிடேட் பண்ணணும் நினைக்கிறேன், நீங்க யாராவது என்ன கொண்டு போய் விட முடியுமா அப்படின்னு கேட்டார். அந்த காலத்துல அந்த இடத்துக்கு கொண்டு போய் விடுறதுக்கு அவங்க காலனா காசு கேட்டாங்க. நீங்க நம்ப கூட மாட்டீங்க, வெறும் காலனா கேக்குறாங்க. விவேகானந்தத்தை போட்ல கொண்டு போய் அங்க விடுறோம், காலனா காசு இருந்தா கூட. விவேகானந்தத்தை காலனா காசு இல்ல. ஏன்? அவர் நிஜமாலுமே சாமியார். இப்பெல்லாம் பல சாமியார்கிட்ட காசை தவிர ஒரு எழவும் இல்லை. விவேகானந்தர்கிட்ட காசு இல்லை. ஆனா உங்களையும் என்னையும் மாதிரி யாராவது ஹெல்ப் பண்ண மாட்டாங்களாங்கிற நரேந்திர புத்தி தான் இருக்கு. சாதாரணமான நரேந்திர புத்தி என்ன, யாராவது கொண்டு போய் விட மாட்டாங்களா அப்படின்னு நீங்களும் நானும் எதிர்பார்க்கிற மாதிரியே எதிர்பார்த்தாரு. அவன் கொண்டு போய் விடமாட்டேன்ட்டான். காலனா காசு இருந்தா கொண்டு போய் உடனே விட மாட்டேன் பாருங்க. அடுத்த செகண்ட் விவேகானந்தர் ஒரு காரியம் பண்ணாரு. என்ன? அப்படியே தண்ணியில குதிச்சாரு, நீந்திக்கிட்டே போனாரு. ஈர துணியோட போய் அந்த மலையில உட்காந்து மெடிடேட் பண்ணி 48 மணி நேரம் மெடிடேட் பண்ணார். என்ன அர்த்தம்? நமக்கு பிறர் உதவ வேண்டும் என்று எதிர்பார்ப்பது தவறு இல்லை, ஆனால் உதவாத போதும் நாம் நினைத்ததையே நடத்தி முடித்தால் தான் உலகத்தில் உன்னதமான இடங்களை தொட முடியும் என்பதற்கு சுவாமி விவேகானந்தரை போன்றவர்கள் சாட்சி சொல்கிறார்கள். முயற்சி இருக்கணும், விடாமுயற்சி இருக்கணும். இந்த முயற்சி இருக்கிற போது பல பேர் நமக்கு தடையா இருப்பாங்க, நமக்கு எதிரா இருப்பாங்க. நான் கூட ஒரு வார்த்தை எழுதியிருந்தேன், ஒரு செடி வளர்கிற போது ஆடு தின்றுவிடும், நம் நம்பிக்கை செடி வளர்கிற போது சமூக ஆடு மேய்ந்து விடும். நம்முடைய நம்பிக்கை ஒரு செடி மாதிரி வளரும். அப்ப பல பேர் சொல்லுவாங்க, உனக்கு எதுக்குப்பா இது வேண்டாத வேலை, ஒரு நாள் இதெல்லாம் நடக்கிற காரியம் இல்லப்பா அப்படிம்பாங்க. ஒரு செடி வளர்கிற போது ஆடு மேய்ந்து விடும், ஆனால் செடி ஜாக்கிரதையாக வளர்ந்து விட்டால் அதன் நிழலில் அதே ஆடு ஒதுங்கும். அதே மாதிரி நம்ம நம்பிக்கை, மற்றவங்க திங்க வருவாங்க நம்ம நம்பிக்கையை அழிக்கிறதுக்கு வருவாங்க, நம்ம நம்பிக்கையை திங்க விடாதபடி பாதுகாத்துட்டோன்னு வச்சுங்க, பிறகு அந்த ஆடுகள் நம்முடைய நிழலில் ஒதுங்கும். அந்த ஆடுகள் நம்மளை பார்த்து சொல்லுவாங்க, தலைவரே இருந்தாலும் உங்க தைரியம் நமக்கு வராதுங்க அப்படின்பா. அப்ப நம்ம கிட்டே வந்து ஒதுங்கிறதுக்கு அவன் தயாரா இருப்பான். நம்பிக்கை ஒரு சின்ன செடி மாதிரி, ஆனா அதை பாதுகாத்து வளர்த்து மேல கொண்டு வரணும். நீங்க படிச்சிருப்பீங்க அல்லது கேள்விப்பட்டிருப்பீங்க, பாரிஸ்ல ஒரு போட்டி நடந்ததுங்க, என்னன்னா கைத்தட்டுற போட்டி. இங்க ஒரு பாண்டிச்செல்வன் கூட உங்களை அப்பப்ப கை தட்டுங்க கரவோலி எழுப்புங்கன்னு கேட்டுக்கிட்டார். உங்களுக்கு ஒரு சீக்கிரட் தெரியல, நிறைய கை தட்டினா பிபி வராது, சக்கரை கரெக்டா இருக்கும். ஒரு 5 வருஷம் ஆயுள் ஜாஸ்தி ஆகும். அதனால ரொம்ப வருஷம் வாழணும்னு நினைக்கிறவங்க கை தட்டுங்க, அதனால இப்ப போலாம்னு நினைக்கிறவங்க விட்டுருங்க. ஒரு போட்டி வச்சா என்னன்னா கை தட்டணும். தொடர்ந்து கை தட்டுறவங்க யாருன்னு கண்டுபிடிச்சு அவங்க தேர்ந்தெடுத்து பரிசு கொடுக்கறதுக்காக ஒரு ஏசி அரங்கத்துல வச்சு ஒரு போட்டி வச்சா. அந்த லைட் ஆஃப் பண்ணிருப்பான், அவங்க கை தட்டிக்கிட்டே இருப்பாங்க, மேல இருந்து அந்த போக்கஸ் லைட் சுத்திக்கிட்டே இருக்கும், யார் ரொம்ப நேரம் தட்டுறாங்களோ அவங்க மேல வந்து நின்றுடும். அவங்கவுங்க ஒரு எல்லைக்கு அப்புறம் முடியல, 5 மணி நேரம் தொடர்ந்து கடவுளி கேட்ட இடத்துல வந்து அந்த லைட் நின்று போச்சு. அப்படியே 5 மணி நேரம் அந்த லைட் அங்கேயே அந்த அந்த இடத்துக்கு வந்து நின்னதுக்கு அப்புறமா அவங்கள எந்திரிச்சு வர சொல்லி சொல்றான், வாங்க உங்களுக்கு நான் பரிசு காத்திருக்கிறது அப்படின்னு. பெரிய ஆச்சரியம் என்னன்னா, ஒரு ஆள் எந்திரிக்கல, ரெண்டு பேரும் எந்திரிச்சா. என்ன ரெண்டு பேரும் எந்திரிக்கிறானே அப்படின்னு பார்த்தா, அதோட பெரிய ஆச்சரியம், ஒருத்தனுக்கு வலது கை இல்ல, ஒருத்தனுக்கு இடது கை இல்ல. முதல் விஷயம் யோசிக்கணும், கை தட்டுகிற போட்டியில் கை ஒன்று இல்லாதவன் கலந்து கொள்வேன் என்று தீர்மானிப்பதே வெற்றி பெற்றதை விட மேலானது. இதெல்லாம் கை தட்டுறவங்க நடத்துற போட்டி பாங்க, நம்ம ஏன்பா போனோம்னு நினைக்காம, நமக்கு ஒரு கை தான் இருக்குன்னா, நீ நானும் சேர்ந்து தட்டினா என்ன அப்படின்னு. வலது கை இல்லாதவன் இடது கை இல்லாதவன் ரெண்டு பேரும் உட்கார்ந்து சேர்ந்து தட்டி இருக்கிறான். 5 மணி நேரத்துக்கு மேல அவன் தட்டி இருக்கிறான். அப்ப என்ன புரிஞ்சது, இந்த உலகத்தில் வலக்கை இன்றியும் வாழலாம், இடக்கை இன்றியும் வாழலாம், நம்பிக்கை இன்றி ஒரு நொடி கூட வாழ முடியாது. ஏன்னா கை தட்டுற போட்டியில போய் ஒரு கை இல்லாதவன் கலந்துகிட்டு ஜெயிக்கிறான்னு சொன்னா நம்பிக்கை தானே காரணம். முடியும், நம்மால் வாழ முடியும் என்ற நம்பிக்கையோடு வாழ்க்கையை சந்திப்பதற்கு நாம தயாரா இருக்கணும். சார், நம்ம தோற்றம் கொஞ்சம் குறைவா இருக்கிறதுக்காக வருத்தப்படக்கூடாது, நிறம் கொஞ்சம் குறைவா இருக்கிறதுக்காக வருத்தப்படக்கூடாது. ரிஷிகேஷ்ல பிறந்து வளர்ந்த ரிஷிகேஷ்ல வாழ்ந்த சுவாமி சிவானந்தா ஒரு கதை சொல்வார், அருமையான கதை. ஒரு காட்டுல கிளியும் காக்காயும் உட்கார்ந்து பேசிட்டு இருந்ததுதான். அப்ப காக்காய பார்த்து கிளி சொல்லிச்சான், ரொம்ப திமுறா, யூ டேரக்டி காக்காய் தள்ளி உட்காரு. காக்கா கேட்டுதான், ஏன் இப்படி நான் இன்சல்ட் பண்றேன், நீ பிளாக் அண்ட் ஒயிட், நான் மல்டி கலர், ஏன் கலர்னா ஒசியான்னா. ஆமா, தமிழ்நாட்டில் இலவச டிவி கொடுத்த போது அவன் கலர் டிவி தான் கேட்டானே ஒழிய பிளாக் அண்ட் ஒயிட் டிவி அவன் வாங்கிட்டானா. அதனால கலருக்கு தான் மரியாதை ஜாஸ்தி, பிளாக் அண்ட் ஒயிட்னா மரியாதை இல்ல அப்படின்னு காக்காய சொன்ன. காக்கா சொல்லுச்சு, என்னமோ தெரியலப்பா, என்ன கடவுள் படைக்கும் போது கரண்ட் கட்டா போச்சோ என்னமோ, நான் கருப்பா போயிட்டேன், அது ஒரு பெரிய விஷயமா அப்படி பேசிக்கிட்டு இருக்குது காக்காயும் கிளியும். அப்ப வேட்டைக்கு வந்தான் பாருங்க, அவன் என்ன பண்ணிட்டான், நேரா வந்தவன் கபக்குன்னு கிளிய புடிச்சிட்டான். வேட்டைக்கு வந்தவன் கிளிதான் பிடிப்பான், காக்காய பிடிப்பேன், காக்கா பிடிக்கிறதா ஊர்லயே பிடிக்கலாமே, காட்டுல போய் என்ன பிடிக்க வேண்டியிருக்க. ஆக்சுவலா தமிழ்ல காக்கா பிடிக்கிறதுங்கிற வார்த்தை கேட்டிருக்கீங்களே, அது எப்படி வந்ததுன்னு தெரியுமா, காக்கை பிடித்தல், வேற ஒண்ணும் இல்ல. ஒருத்தன் கால் கை பிடித்தாவது வாழ்க்கையில முன்னுக்கு வர்றது கால் கை பிடித்தல், காக்கை பிடித்தல், காக்காய் பிடித்தல்னு போச்சு தமிழ்ல. அது எப்படி ரூட் வந்ததுங்கிறதுக்கு, என்ன சொல்லி கொடுக்கிறான், கிளிக்கு வரல, பூண்டு இருக்கு இல்லையா கார்லிக், பூண்டை சுட்டு நாக்குல வச்சு கிளிய பேச பழக்குவானா, இந்த பூண்டை தூக்கி கிளி நாக்குல வச்சு கீச்சு மூச்சுன்னு கத்துது. அன்னைக்கு அமாவாசை காக்காய்க்கு வாசல்ல சோறு வச்சிருக்கேன், அவன் பண்டாட்டி கா கான்னு கத்துற உடனே அந்த காக்கா சோத்தை பார்த்து கிளிய பார்த்து சோத்தை பார்த்து கிளிய பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுச்சு, பாத்தியாடா, அவன் பாஷையில பேசுறதுக்கு உனக்கு சூடு வைக்கிறான், என்ன என் பாஷையில கூப்பிட்டு சோறு வைக்கிறான்.
வணக்கம் நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சிகள் யாவும் இத்துடன் முடிவடைகின்றது. எனக்கு நிகழ்ச்சி தொகுப்பில் உதவிய அனைவருக்கும் நன்றி கூறிக்கொண்டு இன்று உங்களிடமிருந்து விடைபெறுவது ருத்ரா. மீண்டும் அடுத்த வாரம்
இரவே பாய் கொடு நிலவே.